ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وقرة اعيننا محمد وعلى اله وصحبه ومن سار على نهجه واتبع اثره واهتدى الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في الكتاب العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون ابناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவனேகன் இணை துணையற்றவன், வணங்க தகுதியானவன் அந்த அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் அடியை பின்பற்றி வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, புனித ஜும்மாவுடைய இந்த தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை தக்வா செய்து அல்லாஹுடைய ஞாபகத்தோடு அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், வேண்டாம் என்ற விடயங்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் பேசுகின்ற எனக்கும் செவிதாழ்த்துகின்ற உங்களுக்கும் நான் தக்வாவை ஞாபகப்படுத்துகிறேன், வசிய செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுடைய 28வது அத்தியாயம், 28வது சூரா, சூரத்துல் கசஸ், சம்பவம், சரிதை, வரலாறு என்று ஒரு சூராவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். அந்த சூரா குர்ஆனுடைய 28வது சூராவாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிகவும் அதிகமாக சொன்ன ஒரு நபியுடைய வரலாறு என்றால் அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. மூசா என்ற பெயர் தான் அல் குர்ஆனிலே 120 தடவைகளுக்கு மேலால் அல்லாஹ்வினால் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா இற்றைக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபியை பற்றியும் அவர் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றியும் இன்று நமக்கு சொல்ல வேண்டும் என்று யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இக்கட்டான தருணங்களில் மனிதர்களுடைய புத்திகளுக்கு அப்பால், மனிதர்களுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்களுக்கு அப்பால் அல் குர்ஆன் நம்மோடு பேசுகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நம்மை படைத்த அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். மனிதர்களே, இந்த நிலையை இன்றைய நாளில் இன்றைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எகிப்து நாட்டிலே பனு இஸ்ராயில்கள் என்ற ஒரு கூட்டம் வந்து குடியேறுகிறார்கள். எகிப்து நாட்டிலே இவர்கள் குடியேறுகிற பொழுது அங்கு ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பனு இஸ்ராயில்கள் என்றால் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகள். எப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலே வீசப்பட்டு அரச மாளிகையிலே அவர்களுக்கு இடம் கிடைத்து அங்கு அவர்கள் அரச பணியிலே இருந்தார்களோ அன்றைய நாள் முதல் அவர்கள் எகிப்திலே தான் இருந்தார்கள். அவர்களை தேடி அவர்களுடைய தந்தையும் அவர்களை கிணத்திலே போட்ட குழந்தைகளும் அவர்களுடைய சகோதரர்களும் எகிப்து நாட்டிற்கு வருகிறார்கள். அன்றில் இருந்து பனு இஸ்ராயில்கள் எகிப்திலே பூர்வீகமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல இந்த பனு இஸ்ராயில்கள், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகள் எகிப்திலே பல்கி பெருகி போயிருக்கிறார்கள். ஆனாலும் காலம் செல்கிறது. அந்த காலத்திலே இருந்த மன்னன் வலீத் இப்னு மியாசம் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஒரு கனவு காணுகிறார். அந்த மன்னனை தான் குர்ஆன் ஃபிரௌன் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு கனவு காணுகிறான். அந்த கனவுடைய சுருக்கம் பனு இஸ்ராயில்களுடைய கையிலே தனது ஆட்சி பறிபோக போகிறது என்ற ஒரு கனவு. அந்த கனவை கண்ட நாள் முதல் அவன் ஒரு கடுமையான கட்டளை பிறப்பிக்கின்றான். பிறக்கக்கூடிய பனு இஸ்ராயில்களுடைய எல்லா ஆண் குழந்தைகளையும் நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்று அவனது வேலையாட்களுக்கு அவன் கட்டளை பிறப்பிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்றைய நாளில் இருந்து பனு இஸ்ராயேல்களில் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த ஆண் குழந்தை மட்டும் கொல்லப்படுகிறது, பெண் குழந்தைகள் உயிரோடு விடப்பட்டார்கள். பனு இஸ்ராயேல்கள் என்பவர்கள் எல்லாம் நபிமார்களுடைய சந்ததிகள். அவர்களில் பல ஆயிரம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒரு சமூகம், மிகவும் சிறுமைப்பட்டு வாழ்ந்த ஒரு சமூகம், மிகவும் அடக்குமுறைகளுக்குள்ளான ஒரு சமூகத்தை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த இக்கட்டான தருணத்திலே ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதை பற்றிய வரலாற்றை தான் சூரத்துல் கசஸ் 28வது அத்தியாயம் சூரா நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இம்ரான் என்பவருடைய மனைவி மூசாவுடைய தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் என்ன தெரியுமா? மன்னனினால் இன்னும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொல்லக்கூடாது. ஒரு வருட குழந்தைகள் விட்டு வைக்கப்பட வேண்டும், அடுத்த வருட குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும். இந்த தருணத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர், குழந்தைகளை விட்டு வைக்கிற வருடத்திலே பிறக்கிறார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வருடத்திலே குழந்தைகள் கொல்லப்படுவார்களோ அந்த வருடத்திலே பிறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் பயந்து நடுங்கி போய்விடுகிறார். தன்னுடைய குழந்தை குர்ஆன் இதை ஒரு அழகான சம்பவமாக, ஒரு பாடம் படிக்க வேண்டிய ஒரு சரிதையாக நமக்கு சொல்லி இருக்கிறது. தனது குழந்தையை என்ன செய்வதென்று தெரியாது, உரியவர்கள் வீட்டுக்கு வந்தால் குழந்தையை உடனடியாக கொன்று விடுவார்கள் என்பது உறுதி. இந்த நேரத்திலே அந்த தாய் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து பாலூட்டுகிறாள். அந்த தாய்க்கு அல்லாஹு தஆலா உள்ளத்திலே ஒரு உதயத்தை ஏற்படுத்தினார். மூசாவுடைய தாய்க்கு நாம் அறிவித்தோம், தாயே உம்முடைய குழந்தைக்கு நீ பாலூட்டுவீராக. அந்த குழந்தை மீது உமக்கு பயம் ஏற்பட்டால், இந்த குழந்தையை கொன்று விடுவார்களோ என்று உமக்கு பயம் ஏற்பட்டால், ஒரு மனிதன் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? فَأَلْقِيهِ فِي الْيَمِّ وَلَا تَخَافِي وَلَا تَحْزَنِي, அந்த குழந்தையை இந்த ஆற்றிலே போட்டு விடுவாயாக, நீ பயப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது. وَلَا تَخَافِي, நீ பயப்படக்கூடாது. பயம் என்பது எதிர்காலத்திலே ஏற்படக்கூடியது. ஒலா தஹ்சனி, நடந்து முடிந்ததை பற்றி, இறந்த காலத்திலே நடந்ததை பற்றி நீ கவலைப்படவும் கூடாது. ஏனென்றால் உமக்கு நான் ரெண்டு வாக்குறுதிகளை தரப்போகிறேன். இன்னா ராதுஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீன், தாயே இந்த குழந்தையை நான் திருப்பி உன்னுடைய கையிலே தருவேன். இந்த குழந்தையை ஒரு ரசூலாக நபியாகவும் நான் ஆக்கப் போகிறேன். அல்லாஹுடைய வாக்குறுதி இரண்டை பாருங்கள். இந்த தாய் அல்லாஹுடைய கட்டளைக்கு தலை சாய்க்கிறான். குழந்தையை தூக்கி இந்த குழந்தையை கொண்டு விடுவார்கள் என்ற பயத்தில் குழந்தையை தூக்கி தண்ணீரிலே விடுவது என்பது இது அறிவுக்கு மாற்றமானது. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை தண்ணீர்ல விடுவாவா? ஒரு தாடியில ஒரு பெட்டியில போட்டு? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய வழிகாட்டல்களை அறியக்கூடிய அளவு சில நேரம் மனிதர்களுடைய புத்தி இடம் கொடுக்காதே. அந்த தாய் அல்லாஹுடைய கட்டளைக்கு சிரம் தாழ்த்துகிறாள். அந்த குழந்தையை தூக்கி அந்த பெட்டியில வைக்கிறாள். ஒரு அந்த பெட்டியை ஒரு கயிறினால் கட்டி வைக்கிறாள். யாராவது வீட்டுக்கு ஆபத்தானவர்கள் வந்தால் அந்த குழந்தையை அந்த பெட்டியில வச்சு அந்த தாய் அந்த ஆற்றில ஓட விடுவார். தஃப்சீர் இப்னு கதீரிலே இது மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் அந்த குழந்தை ஆற்றில ஓடும், அந்த கயிறை கட்டி வைத்திருப்பார். அந்த பயமான நபர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டால் அந்த பெட்டியை இழுத்து தன்னுடைய குழந்தையை தன்னோடு வைத்துக் கொள்வார். இப்படி கொஞ்ச நாள் போகிறது. ஒரு நாள் அந்த தாய் அந்த பெட்டியை ஆற்றில விட்டு விடுகிறாள். யாரோ வீட்டுல வந்து அந்த பயத்துல நடந்தது என்ன? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். கயிறு அறுந்து விடுகிறது. சோதனை மேல் சோதனை வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய விடிவு மிக சமீபத்திலே இருக்கிறது என்பது அர்த்தம். அடிமேல் அடி விழுகிறது என்றால், நெருக்கடிகள் மேல் நெருக்கடி வருகிறது என்றால் அல்லாஹுடைய விடிவு மிக நெருக்கமாக இருக்கிறது, உதவி நெருங்கி விட்டதே. அந்த தாய் அந்த குழந்தையை ஆற்றிலேயே விட்டு தன்னுடைய அந்த குழந்தையை பாதுகாக்கணும் என்கிறதுக்காக விட்டு கயிற்றை கட்டி வைக்கிறாள். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த கயிறு அறுந்து அந்த குழந்தை ஆற்றிலே ஓடி விடுகிறது. வந்து பார்த்தா பிள்ளை இல்ல. உடனடியாக தன்னுடைய மகளை பார்த்து சொல்றா, மகளே தேடி போங்க, உன சகோதரர் எங்கேயோ போயிட்டாரு, யாருந்தையாவது கையில கிடைச்சா நிச்சயம் இந்த வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொன்று விடுவார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, குர்ஆன் சூரத்துல் கஸஸ் 28வது சூரா பேசுகிறது. அந்த அந்த பெட்டி ஆற்றுல நைல் நதியில மிதந்து மிதந்து போய் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு முன்னால் அது மிதந்து செல்கிறது. அந்த இடத்துல இருந்த ஃபிரௌனுடைய மாளிகை பெண்கள் அந்த பெட்டியை கண்டெடுக்கிறான். அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்று தெரியாது, மூடப்பட்டிருக்குது பெட்டி. தூக்கிட்டு போறாங்க இளவரசி இடத்துல ஃபிரௌனுடைய மனைவி. அந்த பெண் ஒரு சாலிஹான பெண், பிறகு இஸ்லாத்தியற்றுக் கொண்ட பெண், ஆசியா பின்து முசாஹி. அந்த தாயிடத்துல அந்த பெட்டியை கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஒரு பெட்டி வந்தது ஆத்துல, பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு அழகான ஆண் குழந்தை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது, ஃபல்கைது அலைக மஹப்பதன், மூசாவே உம்மீது நாம் அன்பு என்பதை ஏற்படுத்தினோம். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்னென்றா, அந்த பிள்ளைய யாரு பார்த்தாலும் அந்த புள்ள மீது அன்பை உள்ளத்தில் ஏற்படுத்திட்டார். அந்த பச்சை பிள்ளைய யாராவது பார்த்தா அந்த பிள்ளைய பார்த்து அந்த அன்பால அவங்க அந்த பிள்ளைய நேசிப்பான். இப்படி ஒரு ஏற்பாட்டெல்லாம் ஏற்கனவே செஞ்சிட்டார். ஃபிரௌனுடைய மனைவி பார்த்தா கிடைச்சது ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தையை கண்டத்துடன் இந்த பிள்ளைய நான் எடுக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு வந்துட்டது. ஃபிரௌன் உடனே சொன்னான், இந்த குழந்தையை நான் சொல்ல போகிறேன். அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா, இந்த குழந்தையை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறதே பார்க்கிறதுக்கு, இந்த பிள்ளையை பார்த்தா கண் குளிர்கிறதே. இந்த குழந்தைய நாங்க எடுத்துக்கொண்டா உண்டு எங்கட வளர்ப்பு பிள்ளையாக நாங்க எடுத்துக்கொள்வோம், இந்த பிள்ளைய நாம நம்மட பிள்ளையாக எடுப்போம், அல்லது இதை வளர்த்து விடுவோம், இந்த பிள்ளை ஒரு நாளைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அவங்களுக்கு குழந்தை இருக்கல்ல. அந்த பெண் பேசி பேசி ஃபிரௌனை சம்மதிக்க வச்சுட்டா. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன லியகூன லஹும் அதுவன் வஹசனா. ஃபிரௌன் அந்த குழந்தைய புறக்கி எடுத்தது அவருடைய நலவுக்கல்ல, அவருக்கு பிறகு இந்த குழந்தை அவருக்கு எதிரியாக வரப்போகிறது. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இந்த குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டது, ஆனால் அல்லாஹ் அந்த குழந்தையை பிறக்க வைத்து அதை ஃபிரௌனுடைய மாளிகைக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த மாளிகையில குழந்தையை கொண்டு வந்த நாள் மூசாவுடைய தாயுடைய உள்ளத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அந்த மூசாவுடைய தாய் அந்த உள்ளம் எப்படி தெரியுமா இருந்தது, ஃபாரிகா. அந்த தாயுடைய சிந்தனையில எந்த எண்ணமும் இல்ல, அந்த குழந்தையை பத்தி மட்டும்தான் அந்த தாயை இரவு பகலாக நினைக்க ஆரம்பிச்சுட்டார். பிள்ளைக்கு என்ன ஆகிட்டோ தெரியாது. இந்த நேரத்துல அல்லாஹுடைய அடுத்த உதவி, அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செஞ்சா, அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு தாயுடைய மடியிலும் மார்பிலும் பால் குடிப்பதை எல்லாம் ஹராம் ஆக்கிட்டார். அரண்மனையில எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. இப்ப இளவரசி இந்த குழந்தையை நேசிச்சுட்டா. இளவரசி சொல்றா, யாராவது இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. எத்தனையோ செவிலித்தாய்களை கொண்டு வந்தாங்க. அந்த புள்ள யாருடைய மார்பிலும் பால் குடிக்க மறுத்துச்சு. புள்ள அழுது பசியில. உடனே வெளியில பஜாருக்கு அனுப்பினாங்க. அந்த ஊர்ல அந்த சிட்டியில யாரு பால் கொடுக்கறது தேடி வாங்கன்னு ஆள் அனுப்புறாங்க. பார்த்தா பால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி மூசாவை தேடி போன அந்த பெண்ணுக்கு செய்தி கேள்விப்பட்டுட்டு விளங்கிட்டது என்னுடைய தம்பி. அவ சொன்னா, ஊர்ல ஒரு பெண் இருக்கிறா, அவ இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவா என்று நினைக்கிறேன். மூசாவுடைய தாய் வரவழைக்கப்படுகிறாள். யாருக்கும் தெரியாது இந்த தாயுடைய குழந்தை தான் இது என்று சொல்லி அந்த தாயிடத்துல கொண்டு போய் கொடுத்தா அந்த தாயுடைய மாத்துல அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்து இளவரசி சந்தோஷப்பட்டா. அவ விளங்கினா, இந்த குழந்தைக்குரிய பால் இந்த தாயிடத்துலதான் இருக்குது. என்ன தெரியுமா சொன்னா, நீங்க இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதாக இருந்தா அரண்மனையில இருந்து பால் கொடுங்க, அல்லது வீட்டுக்கு கொண்டு போய் பால் கொடுங்க. பால் ஊட்டுவதற்குரிய செலவை அரச மாளிகையால நாங்க ஏற்பாடு செய்கிறோம். எத்தனையோ பரிசுகளை கொடுத்து சன்மானம் கொடுத்து பால் ஊட்ட வைத்தார். அன்பார்ந்தவர்களே, தான் பெற்ற குழந்தைக்கு தான் பால் ஊட்டுவதற்கு அரச மாளிகையிலிருந்து சன்மானம், இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. அன்பார்ந்தவர்களே, தாய்க்கு எப்படி இருக்கும், அல்லாஹுடைய முதலாவது வாக்குறுதி உண்மையாகிட்டது. இன்னாராத்து இதை உங்கள்கிட்ட நாங்க திருப்பி தருவோம். அல்லாம இவரு கதீர் தஃப்ஸீர்ல எழுதியிருக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த தாய் குழந்தைய தெரிஞ்சது வெறும் ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் குழந்தை மடிக்கு வந்துச்சது, குழந்தைய வளர்க்கிறாங்க. குழந்தை பால் குடி மரக்கடிச்ச பிறகு அரச மாளிகைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. ஃபிரவுனுடைய அந்த செலவுல குழந்தை வளர்கிறது. செல்வ சீமானாக அல்லாஹ்வுத்தால அந்த மாளிகையில் அவரை வளர வைக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தை அடைகிறார்கள். ஒரு நாள் அரச மாளிகையிலிருந்து வெளியில வராங்க. ரெண்டு நபர்களுக்கு இடையில வெளியில ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. ஒருவர் தன்னுடைய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், பனு இஸ்ராயல்களில் ஒருவர். இன்னும் ஒருவர் ஃபிரவுனுடைய இனத்தைச் சேர்ந்தவர், திபுத்திகளில் ஒருவர். ரெண்டு பேரும் அவர்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருந்தார். அந்த நேரத்துல தாக்கப்பட்ட மனிதர் பனு இஸ்ராயல்களைச் சேர்ந்தவர் இந்த திபுத்தி மனிதரிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு மூசாவிடத்தை உதவி தேடினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கட்சான, ரொம்ப அரச மாளிகையில வாழ்ந்த ஒரு வாலிபர். அவர் போய் அவங்க ரெண்டு பேரையும் சண்டையிலிருந்து பிரிக்கிறதுக்காக அந்த திபெத்தி மனிதனுக்கு ஒரு அடி அடிக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த மனிதன் அந்த இடத்துல இறந்து போய்விடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஒரு கொலை நடக்கிறது, அவர் நாடவில்லை அதை, ஆனால் அவருடைய கையால ஒரு தவறு நடந்துச்சது. இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, என்ன செய்யறது, அந்த செய்தி மறையுது. அடுத்த நாளும் அதே பிரச்சினைப்பட்ட மனிதர் இன்னொரு மனிதரோட பிரச்சினைப்பட்டு இப்படியாக எப்படியோ அரசனுக்கு செய்தி போயிட்டது. நேற்றைய நாள் கொல்லப்பட்ட மனிதரை கொலை செய்தவர் நபி மூசா. அவர் நபி அல்ல அந்த நேரம், மூசா தன்னுடைய அரண்மனையில வாழக்கூடியவர். உடனே ஃபிரவுன் யோசிக்கிறார், நாம் இன்றைய நாளோடு இவரை கொல்ல வேண்டும். இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்க உடனடியாக அரச மாளிகையிலிருந்து மிஸ்ர் எகிப்து நாட்டிலிருந்து ஓடி போறாங்க மதியனுக்கு இரவோடு இரவாக. அங்க போய் அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் நான் சொன்ன இந்த 28வது சூரா சூரத்து ஹசஸ்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அங்க போறாங்க, போய் ரெண்டு பெண்களை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னுடைய அருளுக்கு அருளை நான் ஆசை வைக்கிறேன். தங்குறதுக்கு இடமில்ல, திருமணமாக அல்ல, வீடு இல்ல, பணம் இல்ல, ஒரு வெளிநாட்டுல ஒரு குற்றம் செய்தவனாக நான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறான். மதியன்ல போய் திருமணம் முடிக்கிறாங்க. தன்னுடைய ஹலாலான சாப்பாட்டுக்காகவும் தன்னுடைய தேவையை ஹலாலாக பூர்த்தி செய்வதற்காகவும் அந்த ஃபிரவுனுடைய மாளிகையிலிருந்து அந்த இளவரசருடைய அந்தஸ்திலிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஒரு ஆட்டு இடையனாக 10 வருடங்கள் கூலிக்கு அமர்த்தி கொண்டார். ஹலாலான சம்பாத்தியத்துக்காக ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனாக அல்லாஹு தாலா அவர்களை மாற்றி விடுகிறார். எதற்காக? உம்மத்தை வழிநடத்த படிப்பதற்காக, சமூகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக. 10 வருடங்கள் தான் திருமணம் முடித்த இடத்திலிருந்து ஆடுகள் மேய்க்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் எகிப்துக்கு வாராங்க. ஃபிரவுனுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, அவன் ஏற்றுக்கொள்ளல. அற்புதங்களை காட்டுறாங்க, அவன் ஏற்றுக்கொள்ளல. நீ ஒரு சூனியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன் என்றெல்லாம் ஃபிரவுன் ஏத்த ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை சொல்லுகிறான், நீ ஒரு கொலைகாரன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் அறியாமல் என்னுடைய கையால் நடந்த தவறுக்கு நான் என்ன செய்ய? ரப்பி இன்னிய பலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. யா அல்லாஹ், நான் எனக்கு அநியாயம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினார்கள். ஃபஃபரலா, அல்லாஹ் உடனடியாக அவருக்கு அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார். அவர் தெரியாம செஞ்சது, ஒரு தட்டு தட்டினாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த மனிதன் மரணிச்சிட்டார். கொலை செய்யோடும் எது செய்யல. யா அல்லாஹ், மன்னிச்சிரு. அல்லாஹ் மன்னிச்சிட்டார். மூசாவிட பனு இஸ்ராயல்கள் இந்த ஃபிரவுனை பார்த்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன மட்டும் நீ வளர்த்தத ஒரு பெரிய உபகாரமாக சொல்கிறாயே, முழு பனு இஸ்ராயல்களையும் நீ அடிமைப்படுத்தி இருக்கிறாயே, அநியாயம் செய்கிறாயே. பஹல் அதுல்லு, நான் உமக்கு ஒரு நேரான பாதையை காட்டி தரட்டுமா, நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ் என்று சொன்னார்கள். ஃபிரவுன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் மிகப்பெரியவன், என்னை ஏற்றுக்கொள், நான் தான் இரட்சகன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அந்த ஃபிரவுனுக்கு பல சோதனைகளை ஏற்படுத்தினான், ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக பனு இஸ்ராயல்களுக்கு ஃபிரவுன் இன்னும் ஒரு சோதனை ஏற்படுத்துகிறான். அதுதான் அவர்களுக்கு செய்த கடைசியான சோதனை. அது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னால் மூசா பிறக்க கூடாது என்பதற்காக ஆண் குழந்தைகளை கொன்றது போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்த பிறகும் ஃபிரவுனுடைய 2வது ஆர்டர் வருகிறது, பனு இஸ்ராயலுடைய ஆண் குழந்தைகளை மீண்டும் கொலை செய்ய. இந்த நேரத்துல பனு இஸ்ராயல்கள் மூசாவிடத்துல மன்றாடி கேட்கிறாங்க, மூசாவே
قالوا أوذينا من قبل أن تأتينا ومن بعد ما جئتنا நீங்க வாரத்துக்கு முன்னாலேயும் கொல்லப்பட்டோம், நீங்க வந்ததுக்கு பிறகும் எங்களுக்கு இவ்வளவு சோதனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனைக்கு சொன்ன ஒரே ஒரு பதிலை பாருங்க. மக்களே, இஸ்தஈனூ பில்லாஹி வஸ்பிரூ, நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, பொறுமையாக இருங்க. இதுதான் எப்பொழுதும் தீர்வாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, பொறுமையாக இருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் இஸ்தஈனூ பில்லாஹ், அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, வஸ்பிரூ, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக விடிவு உங்களுக்கு இருக்கிறது. இன்னல் அர்தல் இல்லா, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது யாருக்கும் சொந்தமில்லை மனிதர்கள், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. தன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அதனுடைய ஆட்சியை கொடுக்கிறான் என்று சொல்றாங்க. காலம் கொஞ்சம் போகல்ல, அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவர்களை அழித்து விடுகிறான், அவர்களை ஒட்டு மொத்தமாக தண்ணீரிலே மூழ்கடித்து விடுகிறான், அநீத விளைக்கப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான், பாதுகாத்து விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, பொறுமை எப்பொழுதும் நமக்கு தேவையான ஒன்று. நமது முழு விடயங்களையும் நம்மை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மால் செய்ய இயலுமான முயற்சிகளை நாம் முன்னெடுப்போம். இக்கட்டான தருணங்கள், பல வித்தியாசமான சோதனைகள் வாழ்நாளிலே வரக்கூடும். ஆனால் அவைகளை விட பயங்கரமான சோதனைகளில் இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் குர்ஆனுடைய பாடங்களை நாங்கள் படிச்சு அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்கிறார், மனிதர்களுடைய விஷயங்களை விட்டுவிடுவோம், அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய அந்த வழிகாட்டல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு விடுவிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சமூகம் அநீதமிழைக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மிக சமீபமான விடிவு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடுத்த ரகசியம் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. ஒரு சமூகம் அநீதமிழைக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய விடுதி மிகவும் சமீபத்திலே இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த குத்பாவை நாம் நிறைவு செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை எப்படியோ இது போல அல்லாஹ்வுடைய தண்டனையும் மிக பயங்கரமானதே. அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆன் நமக்கு ரெண்டு விதமான அபாயங்களை, ரெண்டு விதமான தப்பக்கூடிய வழிமுறைகளை சொல்லி இருக்கிறது. ஒன்று, وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ, ஒரு சமூகத்திலே ஒரு நபி இருக்கிற நேரத்தில், குறிப்பாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்டால் وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ, ஒரு சமூகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். நாங்கள் அல்லாஹ்விடத்துல அபியஸ்தர்லையா, எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் செய்த ஏதோ ஒரு சோதனை, நாங்கள் செய்த தவறால நாம் தண்டிக்கப்படுகிறோமோ தெரியாது யாழ்லா, அபியஸ்திர்லி யாழ்ல என்ன மன்னிச்சிரு, அபியஸ்திர்லனா யாழ்லா எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு, அபியஸ்திர்லில் முக்மினீன முக்மினா யாழ்லா, இந்த முக்மீனான மனிதர்களை எல்லாம் மன்னிச்சிரு. அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறதே, அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவர்கள் நினைக்காத புறத்தால அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு சுகமான வாழ்வை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இஸ்திக்ஃபார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நாம் தவறு செய்தவர்கள், யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ், நாம் தெரிந்தும் தெரியாமலும் இவ்வளவோ பாவங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ரஹ்மானே, நீ யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், உன்னிடத்துல கெஞ்சி பன்றாணி கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ், நபி இல்லாத ஒரு காலத்துல வாழ்கிறோம். யா அல்லாஹ், எதிர்பாராத பல சோதனைகள் நிறைந்த காலத்துல வாழ்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு ஆசியத் என்ற சுகமான வாழ்க்கையை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், பயங்கரமான நோய்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயா, நமது சமூகத்தை பாதுகாப்பாயா, நாட்டையும் உலகத்தையும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், அநியாயக்காரர்களுடைய பிரிவிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நமக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்காக யா அல்லாஹ், நீ ஹிதாயத்துடைய கதவுகளை திறப்பாயாக. அல்லாஹ் நல்ல உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டுவாயா. அல்லாஹ் யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்ய விளைகிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு சரி செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயா, இல்லையெனில் அவர்களுக்குரிய தக்க பாடத்தை அல்லாஹ் நீ அவசரமாக கொடுத்தல்வாயா. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயா, எங்களுடைய ஜனாதாக்களை பாதுகாப்பாயா, அல்லாஹ் உயிரோடு உள்ளவர்களை பாதுகாப்பாயா, மரணித்தவர்களை பாதுகாப்பாயா, ஹே அல்லாஹ் அவர்களுடைய அவர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்குவாயா, எங்களுடைய ஈமான் எந்த தருணத்திலும் பறிபோகி விடாமல் நீ பாதுகாப்பாயா, நமது ஈமானை அதிகரிக்கச் செய்வாயா, நமது ஈமானை அதிகரிக்கச் செய்வாயா, முஸ்லீம் சமூகத்துடைய ஈமானை பாதுகாப்பாயா, வாலிபர்கள் யுவதிகள் வயோதிபர்கள் யாருன்னா எல்லோருடைய ஈமானையும் நீ பாதுகாப்பாயா, ஹே அல்லாஹ் ஆசியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயா, நமது சந்ததிகளையும் பாதுகாப்பாயா, என்ன சொல்கிறதோ என்ற சுருக்கத்திற்கு நம் அனைவரையும் வாழ்த்துக்களாக ஆக்குவாயா. சொல்லில்லாம் மாலம் அமதி மால அறிவு சாஹிஜுனாயிருக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.smyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.